வணக்கம் அன்பு உறவுகளே, நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் ஆஸ்திரேலியாவில் இருந்து 24 மணித்தியாலங்களும் ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும் உலகத் தமிழரின் உரிமைத்தூழன் இன்பத்தமிழ் ஒலியிலும் செவிதாத்து காத்திருக்கும் அன்புள்ளங்களுக்கு எங்கள் காலை வணக்கம். இன்று ஜூன் மாதம் 18ஆம் தேதி, எம் தமிழுக்கு ஆவணி திங்கள் 4ஆம் நாள், இஸ்லாத்திற்கு எல்கதா 6, வெள்ளிக்கிழமை, பிளவ வருடம் 2021. நேர்களே, இன்றைய முதல் நிகழ்ச்சியாக பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவரின் திருக்குறள் அம்பிலிருந்து ஒன்றை தருகின்றார் பிரபல சமூக சேவையாளரும் மூத்த கலைஞருமாகிய திரு மெர்வின் கொன்ஸ்டன்டைன் அவர்கள். வணக்கம் ஐயா.
மெனங்கோணி பொறாமை வழிப்பட்டவனை திருமகள் தன் மூத்தவளாகிய மூதேவிக்கு காட்டிவிட்டுத்தான் நீங்கி விடுவாள். இன்றைய சிந்திக்கம்பளை நிகழ்ச்சியில் நீங்கள் திருக்குறளின் 17வது அதிகாரமான அழுக்காராமை என்னும் அதிகாரத்தின் 7வது குறளினை கேட்க இருக்கின்றீர்கள். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டி விடும். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டி விடும். திருமகளுக்கு தலையெழுத்தா? மனமில்லாத மலர், வழிபாடில்லாத கோவில், அறம் செய்தல் இல்லாத செல்வம், இத்தனையும் பால். அறத்திற்கு 2 கிளை, 2ம் வளர வேண்டும். ஒன்று ஏழைகளுக்கு உதவுதல், ஒன்று தீமையை எண்ணாமலும் செய்யாமலும் இருத்தல். இவ்விரண்டும் வளர அறம் வளரும், செல்வமும் வளரும். உழைப்பு மட்டும் இருந்தால் கூலி கிடைக்கும், குவியாது செல்வம். அறமே செல்வத்தின் ஊற்றுக்கண், அரமனையே திருமகளின் அரண்மனை. திருமகள் கொழுவிருக்கும் குடும்பத்தில் தோன்றியவன் வழிவரும் அறத்தை கொடையை மறந்து பொறாமைக்கும் மனத்தில் இடம் கொடுத்து பிறர் வாழ்வைக் கண்டு வயிறறிந்தால் வறுமைக்கு அழைப்பு விடுப்பவன் ஆகின்றான். செல்வத்தின் ஊற்றுக்கண்ணை மணல் போட்டு தூர்ப்பவன் ஆகின்றான். அவனது கருமித்தனம் ஒருபுறம் அறத்தின் கிளையை அறுத்தறிகின்றது. உதவி தேவைப்படுவோர்க்கு அதை செய்யாத கொடுமணத்தில் அறம் எப்படி தலைக்கும்? தன்னிடம் செல்வம் இருந்தும் கூட பிறரது நல்வாழ்வு, செல்வம், புகழ் ஆகியவற்றைக் கண்டு பொறாமை கொள்ளும் குணம் அறத்தின் வேரில் வெந்நீர் பாய்ச்சும். பொறாமை தீயின் சுடுநாக்கு அறத்தின் மறுகிளையை சுட்டு பொசுக்கும். வெந்தெறியும் வீட்டில் கொழுவிருக்க திருமகளுக்கு தலையெழுத்தா என்ன? புறப்பட்டு விடுவாள். போகுமுன் ஒன்று செய்வாள். தான் கொழுவிற்றிருந்த அரண்மனையை சும்மா விட்டுவிடக் கூடாது என்று தனக்கு மூத்த தேவியை அழைத்து எனக்கு பதிலாக இரு என்று சொல்லிவிட்டு நீங்குவாள். செல்வத்திற்கு முன்பு பிறந்தது வறுமை என்றோ, அதுதான் மூத்த தேவி. சிறிது மருவி மூதேவி என வழங்கும். பாட்கடலில் திருமகள் தோன்றுவதற்கு முன்பு இவள் தோன்றினாள் என்பர். அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். இன்றைய சிந்திக்கும் வலை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 17வது அதிகாரமான அழுக்காராமை என்னும் அதிகாரத்தின் 7வது குறள், அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும்.
திருக்குறள் அமைதி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நச்சிந்தனை குட்டி கதையுடன் வந்திருப்பவர் நியூசிலாந்து திருமுருகன் ஆலய குருக்களில் ஒருவராகிய திரு ராதாகிருஷ்ண சர்மா பரமேஸ்வர சர்மா அவர்கள். வணக்கம் ஐயா.
வணக்கம் இனிய உறவுகளே. அழகான காலை பொழுதொன்றிலே வானொலி அருகே உற்சாகமாய் அமர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருக்கும் உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு நட்பொழுதாய் அமைந்திட வாழ்த்துக்கள் கூறி, அண்மையில் ஓரிடத்திலே படித்து அறிந்து கொண்ட மனிதர்களாகிய எமது ஆயுட்காலத்தை பற்றிய புத்தர் பெருமானின் போதனைகளை நற்சிந்தனைகளாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாழ்வின் துன்பத்திற்கான காரணத்தினை அறிந்து ஞானம் பெற்ற கௌதம புத்தரின் சீடர்கள் அவரது உபதேசங்களை செவிமடுப்பதற்காய் ஆவலுடன் காத்திருந்தனர். அவர்களை பார்த்து ஒரு மனிதன் ஆயுட்காலம் எவ்வளவு என்ற கேள்வியை புத்தர் முன்வைக்கிறார். சட்டென்று சீடர் கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரும் எழுந்து ஆளுக்கு ஒரு பதிலை முன்வைத்தனர். ஒருவர் 100 வருடங்கள் என்றார், இன்னொருவர் 70 வருடங்கள் என்றார். இன்னொருவர் 60 வருடங்கள் என்றார். எல்லாவற்றுக்கும் புன்னகைத்த புத்தர் பெருமான், அவை யாவுமே தவறு என்றார். சீடர்கள் திகைத்த வண்ணம் இறுதியில் ஒருவர் 50 வருடங்கள் என்று பதில் கூற, அதுவும் தவறென்று புன்னகைத்தார் கௌதம புத்தர். இதற்கு மேல் பதில் கூறுவதற்கு சீடர்களுக்கு தயக்கமாக இருந்தது. 100 வருடங்களுக்கு மேல் வாழ்வது சாதாரண மனிதனுக்கு சாத்தியமற்றது. அதேபோன்று 50 வருடங்கள் வாழவும் கூட மனிதனால் முடியாதா என்று நினைத்தவாறே அமைதியாக இருந்தனர். அவர்களின் மௌனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட கௌதம புத்தர், மனிதனின் ஆயுள் ஒரு மூச்சு விடும் நேரம் என்றார். உடனே சீடர்கள், ஒரு மூச்சு விடும் நேரம் என்பது ஒரு கணப்பொழுதுதானே, அவ்வளவுதானா ஆயுள் என்றனர். உடனே புத்தர் அவர்களை பார்த்து, உண்மைதான், மனிதனின் ஆயுள் என்பது மூச்சு விடும் நேரம் மாத்திரமே, வாழ்வு இருப்பது மூச்சு விடும் நேரம் மாத்திரமே, அதனால் ஒவ்வொரு கணமாக நாம் வாழ வேண்டும். மனித வாழ்வில் பலரும் மகிழ்ச்சிக்காகவும் எதிர்காலத்தை பற்றிய குழப்பத்தோடும் வாழ்கின்றார்கள். இது அறியாமல் செய்யும் தவறு. நேற்று என்பது முடிந்துவிட்டது, அதுபோலவே நாளை என்பதும் தெரியாத ஒன்று. எனவே அவற்றில் தன் காலத்தை செலவிடுவது மடமைத்தனமானது. கடந்து போனவைகளையும் இனி வரப்போகின்றவைகளையும் எண்ணாமல் வாழ்வதே அறிவு. அதனால் ஆயுள் என்பது மூச்சுவிடும் கணம் மாத்திரமே என்று விளக்கினார். ஆம் நேயர்களே, இந்த விடயம் அனைவரும் அறிந்ததுதான். ஆனாலும் மனிதர்கள் எல்லோரும் எப்படி வாழ்கிறார்கள்? நேற்றைய நினைவுகளை பற்றிய கவலை, நாளை பற்றிய பயம், ஆவல் ஆகியவற்றுடன் மனிதர்களின் ஆயுள் நகர்கிறது. தெளிவோடு வாழ்ந்தால் வாழ்வில் துயர் நீங்கும், அமைதி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.
ராதாகிருஷ்ண சர்மா ஐயா அவர்களின் நற்சிந்தனையை தொடர்ந்து மேலும் ஓர் நன்னறி குட்டி கதையுடன் வந்திருப்பவர் திருமதி லலிதா மகாதேவா அவர்கள். வணக்கம்.
சங்கநாத நேயர்களுக்கு வணக்கம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். பண்ணையர் ஒருவர் பண்ணையில் விளைத்த வாழை மரத்தில் இருந்து சுமார் 100 பழங்கள் ஒரு பெரிய தாட்டை அறுத்தார். தன் வேலைக்காரனை அழைத்து, இந்த வாழை தாட்டை கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்றார். வேலைக்காரனும் அவ்வாறே செய்தான். அன்று இரவு பண்ணையாரின் கனவில் தோன்றிய இறைவன், நீ அனுப்பிய ஒரு வாழைப்பழம் கிடைத்தது என்றார். திடுக்கிட்ட பண்ணையர், இறைவா, நான் 100 பழங்களை அல்லவா அனுப்பினேன் என்றார். இறைவன், இல்லை, ஒரு பழம்தான் எனக்கு வந்து சேர்ந்தது என்றார். விடிந்ததும் பண்ணையர் வேலைக்காரனை அழைத்து, நான் கொடுத்த வாழைப்பழங்களை முழுமையாக கோயிலில் கொண்டு சேர்த்தாயா என்றார். அவன் ஆம் என்றார். பண்ணையாருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் வேலைக்காரனை வேகமாக அறைந்தார். உண்மையை சொல், இல்லையேல் அடித்தே கொன்று விடுவேன் என்றார். அவன், உண்மையை சொல்லி விடுகிறேன். வழியில் ஒருவன் பசியாய் இருக்கிறது என்றான். நான் பரிதாபப்பட்டு அவனுக்கு ஒரு பழத்தை கொடுத்தேன். மீதமுள்ள எல்லா பழத்தையும் கோயிலுக்கு கொடுத்து விட்டேன் என்றார். பண்ணையாருக்கு புரிந்துவிட்டது. ஏழைக்கு கொடுத்த பழமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது, கோயிலுக்கு கொடுத்த பழம் சேரவில்லை. கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு நீ ஏதாவது கொடுத்தால் அது ஏழைக்கு போய் சேராது, ஏழைக்கு ஏதாவது கொடுத்தால் அது இறைவனிடம் போய் சேர்ந்துவிடும். கோயிலில் கொடுப்பதும் ஏழைக்கு கொடுப்பதும் ஒன்றா என்று சிலர் கேட்கலாம். ஏழையின் வயிறு அஞ்சல் பெட்டி. இறைவனுக்கு அனுப்பிய கடிதம் இதில் போட்டால் இறைவனுக்கு போய் சேர்ந்துவிடும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்.
சிவா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ். உங்கள் வீடுகள் தொழில் புரியும் இடங்களில் மின்சார வடிவமைப்புகள், திருத்த வேலைகளுக்கும் நியாயமான செலவில் சேவைகளை பெற ஆக்லாந்தில் நீங்கள் நாட வேண்டியவர்கள் சிவா எலக்ட்ரிக்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ். நியூசிலாந்து அரசாங்கத்தின் சிறப்பு சான்றிதழ் பெற்ற நம்பிக்கையான நிறுவனம். வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி துரிதமாகவும் நேர்த்தியாகவும் தமது சேவைகளை வழங்கி வருகிறார்கள். சிவா எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ். திருமண நிகழ்வுகள் மற்றும் குடும்ப நிகழ்வுகள், மேடை நிகழ்வுகளுக்கும் ஒளி அமைப்புகள் வழங்கி வருகிறார்கள் சிவா எலக்ட்ரிக்ஸ் அண்ட் சவுண்ட் சர்வீஸ் ஸ்தாபனத்தினர். தொடர்பு கொள்ள லக்ஷான் 0-21-83-53-53 அல்லது 0-20-43-69-69.
அன்பான உறவுகளே, அடுத்து இடம்பெறவிருப்பது இளம் தளிர். இன்றைய இளந்தளிர் நிகழ்வை அலங்கரிப்பவர்கள் ஒருவராகிய திரு யோகேஸ்வரன் அமுதா தம்பதிகளின் செல்வ புதல்வியான செல்வி சங்கவி யோகேஸ்வரன் அவர்கள். இவர் கடந்த 12ஆம் தேதி ஆக்லாந்தில் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக எழுச்சியுடன் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் நினைவஞ்சலின் நிகழ்வில் நடைபெற்ற திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் மேற்பிரிவில் 2ஆம் பரிசை பெற்று பார்வையாளர்களின் மிக நீண்ட கரகோஷத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரியம்மா சங்கவி, நீங்கள் ஆரம்பிக்கலாம்.
அனைவருக்கும் மனது வணக்கம். சிலப்பதிகாரம் பற்றி உங்கள் முன் பேச வந்துள்ளேன். 50 காப்பியங்களின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். இது இளங்கோ அடிகளால் இயற்றப்பட்டுள்ளது. கண்ணை கோவலன் கதையை கூறுகின்றது. இளங்கோ அடிகள் சிலம்பு காரணமாக விளைந்த கதை ஆதரவு சிலப்பதிகாரம் என பெயரிட்டுள்ளார். சிலப்பதிகாரம் அக்காலத்து நாட்டு வளம், மன்னர் மாம்பு, மக்கள் நிலை, பழக்க வழக்கங்கள், சமய கோட்பாடுகள், தமிழ் இசை வகைகள் ஆகியவற்றை எடுத்துரைக்கின்றது. பெண்ணுக்கு பெருமை தரும் முதல் காப்பியமும் இதுவே. இளங்கோ அடிகள் பத்தினி வழிபாட்டை இந்நூலின் வாயிலாக நிறைவேற்றியுள்ளார். கான்பூர் வியக்குமாறு கோவலனும் கண்ணகியும் சிறப்புற வாழ்ந்தார்கள். கோவலன் கண்ணகியை மாசுறு பொன்ன வலம்புரி முத்தன பலவாறு பாராட்டினான். இந்த காதல் மொழி தமிழ் இலக்கியம் எங்கும் காணாத சிறப்புடையது. கண்ணை பூம்புகாரலை அமைதி பெண்ணாக தோன்றினாள். அத்தெய்வம் அங்கே தன் கணவனை பிரிந்து விடுகிறார். ஆயினும் கடமைக்காக சில நாட்கள் உயிர் வாழ்கிறாள். தன் கணவன் கல்வன் அல்லன் என்ற உண்மையை நிலைநாட்டிய பின்னரே தன் பருவாழ்வை முடித்துக் கொள்கிறாள். இளங்கோ அடிகள் வினயன் ஆற்றலை சிலப்பதிகாரத்தில் பல இடங்களில் குறிப்பிடுகிறார். கோவலன் செல்வத்தை தொலைத்து மதுரை நாடி செல்வன வினயன் பயனாத்தான். இந்த வினய கோவலனை கொன்று சிலம்பை கொண்டு வர பணித்தது. ஊழ்வினை ஒரு நாளும் ஒழிக்க முடியாது என்பது உண்மையே. என்றாலும் வாழ்வின் நம்பிக்கை இல்லத்தல் கூடாது என்பது இளங்கோ அடிகளின் நோக்கமாகும். கண்ணை பொங்கி எழுந்து காவலனிடம் கற்றைத்து வெற்றி கொண்டு மதுரை மாநகரை இருக்கின்றாள். இறுதியாக இந்நூலில் இளங்கோ அடிகள் கூறிய அறிவுரைகளை கூற விரும்புகிறேன். தீவினை கரணமாக பொருள் முதலானவற்றை இலக்கு நேர்ந்து போதும் வருந்தாதீர். உண்மை தெய்வத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். தானம் செய்யுங்கள். போய்கூற அஞ்சுங்கள். புறம் கூடுதலை ஆட்டுங்கள். உயிர்களை கொலை செய்யாதீர்கள். பிறர் செய்து உதவியை மறவாதீர்கள். தீயோர் நப்பை ஒதுக்குங்கள். பொய் சாட்சி கூறாதீர்கள். இதுவே இளங்கோ அடிகளின் அறிவுரைகளாகும். எனவே செல்வ வளம் மிக்க இப்பெரிய உலகில் வாழும் மக்களாகி நாம் மன வளத்துடன் பாவமாக என்று கூறி அதன் பேச்சை முடிக்கின்றேன். வணக்கம்.
தொடர்வதும் இளந்தளிர். இன்றைய இளந்தளிரை அழகுபடுத்த செல்ல குட்டியான செல்வி சண்மிகா கௌரி சங்கர் அவர்கள் இன்று தமிழர் திருநாள் பற்றி சிற்றியுடன் தரப்பு ஒன்றாகவும் கேட்டுத்தான் பார்ப்போம். வணக்கம் சண்மிகா.
சங்கநாதம் வானொலி நேர்களுக்கு சிறியவளின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். எனது பெயர் சண்விகா கௌரி சங்கர். நான் இன்று பேச அடுத்து கொண்ட விடயம் தமிழர் திருநாள். இளவனில் முதுவனில் கார்காலம் கூதிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் என உலகின் தட்ப வெப்பத்திற்கேற்ப காலங்களை ஆறு வகைப்படுத்தினான் பண்டை தமிழன். அக்காலங்களின் சிறப்பினை மேலும் சீர்தூக்கும் வகையில் தைப்பொங்கல், தைப்பூசம், கார்த்திகை தீபத்திருநாள், ஆடிப்பிறப்பு என பல திருநாட்களை கொண்டாடி வந்தான். இன்றும் தொடர்ந்து கொண்டாடி வருகிறான். மழையும் வெயிலும் தந்து பயிர் வளர்த்து நம்மை வாழ்விக்கும் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் தமிழர் பண்பாட்டு உயிர்ப்பின் திருநாளாக தை திருநாள் இளவனின் காலத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆடி தொடக்கம் தை வரையுள்ள காலம் பெரும்பாலும் மழைக்காலமாக காணப்படுகிறது. அதனால் ஆடி விதை தேடி விதை என்று கூறும் பழமொழியும் நம்மிடையே வழங்கி வருகின்றது. ஆடி மாதத்தை விதைப்பு தொடங்கும் காலமாகவும் தை மாதத்தை அறுவடை முடிந்த காலமாகவும் நாம் சொல்லலாம். இதனால் தைப்பொங்கல் பெறும் அளவு முக்கியத்துவத்தை ஆடிப்பிறப்பும் பெறுகின்றது. எனினும் செலவு செய்து விதைப்பு தொடங்கும் மாதத்திலும் பார்க்க அறுவடை மூலம் பெரும் பயன் பெற்ற பின் வெறும் தைப்பொங்கலே விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. எனினும் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே கூடிப்பனங்கட்டி கூலும் கூடிக்கலாம் கொழுக்கட்டை தின்னலாம் தோழர்களே என்ற பாடல் மூலம் நமது தங்கத்தாத்தான வாலியூர் சோமசுந்தர புலவர் ஆடிப்பிறப்பின் சிறப்பை தமிழர்களுக்கெல்லாம் அதிலும் நம்மை போன்ற சிறுவர்களுக்கு அழகாக சொல்லியிருக்கின்றார். எனவே தைப்பொங்கலும் ஆடிப்பிறப்பும் சூரியனை நன்றியோடு நினைத்து அவனுக்கு வழிபாடு செய்யும் இரு புண்ணிய திருநாட்கள் என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
சண்மிகாவின் சிற்றுரையை கேட்டீர்களா? சந்தோஷம். இவரும் கடந்த 12ஆம் தேதி ஆக்லாந்தில் மிகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்பட்ட மொழிப்போர் தியாகிகள் தின நினைவஞ்சலி நிகழ்வில் கீழ்ப்பிரிவில் நடைபெற்ற திருக்குறள் ஊப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்டு மிகவும் நல்ல உச்சரிப்புடன் பேசி அவையோரை கிறங்க வைத்து முதலாம் பரிசை தட்டி சென்றதையும் பகிராமல் இருக்க முடியாது. வாழ்க இவர்களது தமிழார்வம்.
SVS Panel and Paint Auto Service Limited. உங்கள் வாகனங்களில் திருத்து வேலையா? எங்கே யாரிடம் போவது என யோசிக்கிறீர்களா? உங்கள் சகலவிதமான பழுதடைந்த வாகனங்களையும் குறித்த நேரத்தில் குறித்த நாட்களில் மறுசீரமைத்து உத்தரவாதத்துடன் விரிவாகவும் தரமாகவும் செய்து தர காத்திருக்கிறார்கள். SVS Panel and Paint Auto Service தாவரத்தார் இடம் 13i Ryan Place வடகா சிட்டி. தொடர்புகளுக்கான தொலைவிசை இலக்கம் சுதன் 0211789645. மேலதிக தொடர்புகளுக்கு 0921189645. SPS Panel and Paint Auto Service Limited.
Mortgage Masters Limited. அன்பான எம் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
நேர்களே, தொடர்வது 25 வருட காலமாக ஓயாது யோகாசன பயிற்சி பட்டறை மூலம் சமூக சேவை ஆற்றும் திரு சுந்தர் ரங்கநாதன் அவர்களுடைய கடந்த வார தொடர்ச்சி. வணக்கம் ஐயா, ஆரம்பியுங்கள்.
வணக்கம். உங்களை மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வாரங்களாக நம்ம வந்து பிராணாயாமம் விட்டுட்டு கொஞ்சம் விலகி அதிலிருந்து தற்போது இருக்கின்ற குளிர்காலத்தை எவ்வாறு எதிர்கொள்வது, அதற்கு ஆசனமும் பிராணாயாமமும் நமக்கு எவ்வாறு உதவியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நினைக்கிறவங்களுக்கு, அதை நீங்கள் பயிற்சி செய்து இந்த குளிர்காலத்தின் பாதிப்புகளிலிருந்து விடுபடுவீர்கள் என்றும் நான் திடமாக நம்புகிறேன். மறுபடியும் நம்ம பிராணாயாமக்கே போகலாம். இப்போ ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம், என்ன சொன்னோம் கொஞ்சம் அப்படின்னு பிராணாயாமம் பற்றி. முதல்ல பிராணாயாமின் பாகங்களை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்ஹேல், இன்ஹேல், ஹோல்ட் ஆஃப்டர் இன்ஹேல், எக்ஸேல், எக்ஸேல், ஹோல்ட் ஆஃப்டர் எக்ஸேல் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் மூச்சை இழுக்கிறோம், அப்புறம் மூச்சை இழுத்த மூச்சை பிடிச்சி வச்சுக்கிறது, அப்புறம் மூச்சை மெதுவாக விடுறது, அப்புறம் மூச்சை விட்டுட்டு உதிர்ச்சி வச்சுக்கிறது. ஸோ இதை 4 விதமான பிரிவுகள் இருக்குது. இந்த 4 வித பிரிவுகளையும் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அட்டம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது 2 வகையாக பிரிக்கலாம். அதையும் முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சமவித்தி பிராணாயாமா, விஷம வித்தி பிராணாயாமா அப்படின்னு 2 இருக்கு. அது மூலமாக நீங்கள் வந்து இந்த பிராணாயாம பயிற்சிகளை அழகாக செய்யலாம், நிறைய பயன்களை பெறலாம்னு சொல்லியிருக்கேன். இந்த சமவித்தி பிராணாயாமா அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன், மூச்சு இழுக்கிறதுடைய கால அளவு, மூச்சை விடுனுடைய கால அளவு ரெண்டும் சமநிலையில் இருந்தால் அங்கே சமவித்தி பிராணாயாமா அப்படின்னு பேர். இந்த கால அளவுகள் மாறுபடுமானால், அதன் மூச்சு இழுக்கிறதை விட மூச்சு விடும் கால அளவு அதிகமாக இருந்தாலோ, அல்லது மூச்சை விடும் கால அளவை விட மூச்சு இழுக்கும் அளவு கால அளவு அதிகமாக இருந்த அளவுக்கு சமவித்தி பிராணாயாமா அப்படின்னு பேர். முதல்ல நம்ம சமவித்தி பிராணாயாமா தான் பண்ணி, நம்மள பயிற்சிகளை பண்ணி அதில் நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சமவித்தி பிராணாயாமா பண்ணோம். அதில் நிறைய விகிதாச்சாரம் இருக்குது, அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் எதுவும், எதுக்கு நான் வந்து இந்த விகிதாச்சார இந்த ரேஷியோஸை மாற்றணும், நம்ம சமவித்தி பிராணாயாமே பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு இந்த சமவித்தி பிராணாயாமா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சில பேர் நினைக்கலாம். அது வந்து முக்கியமாக எதுக்குனாக்க, நீங்கள் சமவித்தி பிராணாயாமா பண்ணும்போது நீங்கள் ஒரு 5 செகண்ட் எடுக்கிறீங்க, 5 செகண்ட் மூச்சு விடுறீங்க, இல்லை 5 செகண்ட் எடுக்கிறீங்க, அப்புறம் ஹோல்ட் பண்ணுறீங்க 5 செகண்டு, அப்புறம் மூச்சு 5 செகண்ட் விடுறீங்க மூச்சு, அப்புறம் நினச்சி வச்சுக்கிறீங்க மூச்சை விட்ட அப்புறம் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறீங்க வச்சுக்கோங்க, கொஞ்ச நாளில் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக போயிடும். அது ஈஸியாக பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்களோட அதை பண்ணும்போது ஒரு மொனாட்டனஸ் ஆகிடும், நீங்கள் அதில் வந்து கவனம் செலுத்த மாட்டீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஆசனம் செய்யும்போதோ பிராணாயாமம் செய்யும்போதோ ஒரு அவேர்னஸோடு பண்ணணும்னு, அதான ஒரு கவனத்தோடு பண்ணணும். இந்த கவனம் இல்லாமல் பண்ணினா, கவனம் சிதறந்தால் அது வந்து அந்த அளவுக்கு பயணம் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. அதனால் வந்து நம்ம சமயத்தி பிராணாயமாக ஒரு அஞ்சு இன்னியல் அஞ்சு எக்ஸைல் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு, நம்ம பண்ணிட்டோம் பிராணாயமம் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து மாறுபட்டு வேறு விகிதாச்சாரத்தில் பண்ணால் அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சேலஞ்சிங்காகவும் இருக்கும், நிறைய பயனும் நமக்கு கிடைக்கும். அதனால தான் விசுவத்தி பிராணாயமாவை நம்ம பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு சமவித்தி பிராணாயமம் பண்ணும்போது என்னுடைய இதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்னுடைய காலளவு என்ன, நான் என்னுடைய மூச்சை இழுக்கும் காலளவும் மூச்சை விடும் காலளவும், மூச்சை இழுத்து விட்டு நிறுத்தி வைக்கும் காலளவும், மூச்சை விட்டு விட்டு நிறுத்தி வைக்கும் காலளவும் எவ்வளவு என்னால் பண்ண முடியும் அப்படின்னு அதை எப்படி டிசைட் பண்ணுறது, அதை பற்றி எனக்கு ஏதானோ ஒரு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு முதல்ல இது வந்து ரெண்டு பேர்லாம் அப்ரோச் பண்ணணும், உங்களால் எவ்வளவு பண்ண முடியும், ரெண்டாவது உங்களால் எவ்வளவு பண்ணணும். இந்த ரெண்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அதை அட்டன் பண்ணலாம். இப்போ வந்து மூச்சை இழுக்கிறது எவ்வளவு, மூச்சை விடுறது எவ்வளவு அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய அளவு தெரியணுன்னாக்கா அதுக்கு நீங்கள் ஆசனம் வந்து ஒரு முக்கியமான கருவி. அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய இன்ஹேல் எக்ஸ்ஹேல் உட கெப்பாசிட்டியை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக எடுத்துக்கோங்க, இப்போது ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங் ஒரு பேக்வர்ட் பெண்டிங் பண்ணுறீங்க, ஃபார்வர்ட் பெண்டிங்கில் உத்தான ஆசனம் அப்படின்னு ஆசனம் உங்களுக்கு தெரியும், நான் பரதட்ட சொல்லியிருக்கேன், அதை பண்ணுறீங்க. பேக்வர்ட் பெண்டிங்கில் அதே மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புஜங்காசனம் அதுவும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஆசனம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போது ஒரு ஃபார்வர்ட் பெண்டிங்கில் உத்தானாசனம் பண்ணும்போது உங்களால் ஒரு அஞ்சு செகண்ட் மூச்சை இழுத்து அஞ்சு செகண்ட் மூச்சை விடும்படியாக இருந்தாலும், அதே மாதிரி நீங்கள் வந்து புஜங்காசனால் அஞ்சு செகண்ட் இருந்து அஞ்சு செகண்ட் மூச்சை விட்டு உங்களால் ஈஸியாக பண்ண முடிஞ்சாலும், உங்கள் கெப்பாசிட்டி ஈஸியாக உங்களால் அஞ்சு செகண்ட் இழுத்து மூச்சை விட்டுட்டு அஞ்சு செகண்ட் மூச்சை விடும் காலளவும் அஞ்சு செகண்ட் இருக்குது அப்படின்னு உங்களால் நிர்ணயம் பண்ணிக்க முடியும். அதில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்னு முடியும். இந்த காலை எப்படி உயர்த்துவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு குவஸ்டின் மார்க்காக இருக்கும், அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
அன்பு உறவுகளே, இன்றைய சங்கராதி நிகழ்ச்சி இத்துடன் விற்று பெறும் வேளையில் இன்றைய இளந்தகளின் நிகழ்ச்சியை அலங்கரித்த அரும்புகளான செல்வி சாண்டிகா, செல்வி சங்கவி ஆகியோருக்கும் அவர்களுக்கு தமிழ் பாலூட்டி இப்படி தமிழ் ஆர்வம் மிக்கவர்களாக்கி வெறும் திரு கௌரி சங்கர் திவிசா தம்பதியினருக்கும் திரு யோகேஸ்வரன் அமுதா தம்பதியினருக்கும் நன்றி கூறி வேளையில் இதை கேட்டாவது உங்கள் மலர்களின் செல்லத்தமிழ் பேச்சுக்களை நீங்கள் மாத்திரமல்ல வெளியாரும் கேட்டு மகள இப்பேற்பட்ட நிகழ்வுகளுக்கு உட்படுத்துங்கள். அப்போதுதான் தமிழை வாழ வைக்க முடியும் என்று பணிவுடன் வேண்டி உங்களிடமிருந்து நன்றி வணக்கம் கூறி விடைபெறும் உங்கள் அற்புத சிங்கம்.